அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார்.
பிரியமான நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே லேவியராமும் இரண்டாம் அதிகாரத்தை சிந்திப்பதற்காக முகவுரையாக சில காரியங்களை நாம் சிந்தித்தோம். இன்று லேவியராமும் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன். ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாயிருப்பதாக, அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு. இந்த போஜன பலியை குறித்து சொல்லும்பொழுது இது மெல்லிய மாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாட்களிலே மெல்லிய மாவு கிடைப்பது அரிதானதுதான். இன்று நமக்கு இருக்கிற மாவு அரைவை நிலையம் போல அன்று இல்லை. சிறிய திரிகளிலே அவர்கள் தெரித்தார்கள். எனவே மெல்லிய மாவிற்காக அதிக நேரம் செலவு செய்து அவர்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுவும் இயேசு கிறிஸ்துவையே நமக்கு காட்டுகிறது. அவர் சிறப்பான ஆள் தத்துவம் உடையவர். இந்த பூமியிலே வாழ்ந்த பரிபூரணமான மனிதன் என்றால் அவர்தான். மற்ற மனிதர்களை பாவம் குறைவுபடுத்திவிட்டது. மனோதத்துவ அறிஞர்கள் கண்டுகொண்ட ஒரு உண்மை என்னவென்றால், எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் இயற்கையாக இருக்க வேண்டிய நிலையிலே இல்லை என்று கண்டறிந்திருக்கிறார்கள். வேதத்திலே எத்தனையோ மனிதர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொருவருடைய குணநலன்களும் எவ்வளவு வித்தியாசமானதா இருக்கிறது. சிம்சோன் சரீர வலிமை மிக்கவனாயிருந்தான், ஆனால் மன வலிமை அவனிடத்திலே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் மனநிலையிலே மிக உறுதியானவராயிருந்தார், ஆனால் சரீரத்திலே பலவீனம் உள்ளவராய் காணப்பட்டார். அப்போஸ்தலன் பேதுரு உணர்ச்சி வசப்படுகிறவராய் இருந்தார். இயேசுவை மறுதளிக்க மாட்டேன் என்றார், ஆனால் மறுதளித்தார். இது அவருடைய வாழ்க்கையிலே உள்ள பலவீனத்தை காட்டுகிறது. அரசனான சவுல் ஆண்டவருக்கே கீழ்ப்படியாமல் போய்விட்டான். இதனால் அரச பொறுப்பிலிருந்து தள்ளப்பட்டு மரணத்தை சந்திக்க வேண்டியது வந்தது. எனவே எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் குறைவுகள் காணப்படத்தான் செய்கின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த குறையும் குற்றமும் அற்றவர். காசுக்காரர்களை ஆலயத்திலிருந்து அவரால் துரத்த முடிந்தது. அதே நேரத்திலே சிறு பிள்ளைகளை கரத்திலே எடுத்து அணைக்க முடிந்தது. அவர் 12 வயதாயிருக்கும்பொழுது ஆலயத்திலிருந்து பெரியவர்கள் அவர் ஞானத்தை கண்டு வியந்தார்கள். அவர் போதிக்க துவங்கிய பொழுது அவருடைய பேச்சு திறமையை பார்த்து மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். யோவான் 7:15 வசனத்தை பார்த்தால், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் இந்த அறிவு அவருடைய வாழ்க்கையை நடத்தவில்லை. பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற விருப்பமே அவருடைய செயல்களை உந்தித்தள்ளும் காரியமாயிருந்தது. ஒருபொழுதும் அவர் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படவில்லை. சொந்த விருப்பப்படியும் அவர் செயல்படவில்லை. இருந்தாலும் அவர் மரிக்கும்படியாக எருசலேமிற்கு போவதை யாரும் தடுக்கவும் முடியவில்லை. இருந்தாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று தன்னை அர்ப்பணித்தார். யோவான் 6:38 வசனத்திலே, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக போஜன பலியிலே அவன் அதன் மேல் எண்ணெயை வார்க்க வேண்டும் என்று வாசித்தோம். எண்ணெயானது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்கிறது. இந்த வசனத்திலே அதன் மேலே எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4:5 வசனங்களை பார்க்கும்பொழுது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல வகைகளிலே எண்ணெய் சேர்க்கப்பட்ட ஒரு பலி இது. மனித வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரின் பங்கு மிக முக்கியமானது என்பதை இயேசுவின் வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. லூக்காளின் சுவிசேஷம் 1:35 வசனத்திலே நாம் பார்ப்பது போல, அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளின் வயிற்றிலே உற்பத்தியானார். மத்தேயு 3:16-17 வசனங்களிலே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றதை குறித்து வாசிக்கிறோம். மார்க் 12:12 பரிசுத்தாவினாலே வழிநடத்தப்பட்டதை குறித்து வாசிக்கிறோம். யோவான் 3:34 மத்தேயு 12:28 அவர் போதித்தார், அற்புதங்களை செய்தார், அது மட்டுமல்ல தன்னையே அவர் அர்ப்பணித்தார். எல்லாவற்றிற்கும் காரணம் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைதான். பரிபூர்ணமான மனிதனாயிருந்த இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியானவர் தேவையானவர் என்றால் எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் மிக அதிகமாக தேவையே. அவரால் அல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. தூபவர்க்கம் ஒரு ரகசியமான செய்முறையினாலே செய்யப்பட்ட ஒன்று. இதை குறித்து யாத்ராமம் 30:34 வாசிக்கிறோம். இது மரத்தின் பாகங்களிலிருந்து, ஒருவேளை பட்டையிலிருந்தோ இலையிலிருந்தோ அல்லது அவற்றையெல்லாம் சேர்த்து நயிக்கும் பொழுதோ வாசனை உண்டாகக்கூடிய பொருட்களை எடுத்து அடித்து அல்லது எரித்து கொடுக்கப்பட்ட அழுத்தத்தினாலே இப்படிப்பட்ட ஒன்றாய் அது வந்தது. இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவர் கடந்து வந்த பாடுகள் அழுத்தங்களை நமக்கு சொல்கிறது. இதைத்தான் பிதாவானவர் இயேசுவிலே பார்த்தார், அதை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய வாழ்க்கை ஒரு சுகந்த வாசனை. நாம் அவருக்கு சொந்தமானவர்களாய் இருப்பதனாலே நம்முடைய வாழ்க்கையும் சுகந்த வாசனையானதாய் இருக்க வேண்டும். லேவியராமும் 2:2 பாருங்கள். அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபகக்குறியாக தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி. ஆசாரியர்கள் இந்த போஜன பலியின் ஒரு பாகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஒவ்வொரு பலியிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்ற பகுதி பலிபீடத்திலே தகனிக்கப்பட வேண்டும். 3, அந்த போஜன பலியில் மீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது மகா பரிசுத்தமானது. இந்த பலியானது ரத்தம் சிந்தப்படாத ஒன்றாயிருந்தாலும் பலிபீடத்திலே தகனிக்கப்படுவதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, அதாவது நெருப்பிலே வைக்கப்படுவதற்கு. இதை குறித்து 2:9 9:16 நாம் பார்க்கிறோம். இப்பொழுது லேவியராமும் 2:4-10 பார்ப்போம் என்றால், இங்கே சொல்லப்படும் முறைகளை பார்க்கும்பொழுது இது ஏதோ ஒரு போஜனத்தை உருவாக்குவது போல சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் மெல்லிய மாவினாலே இருக்க வேண்டும், எண்ணெய் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும், மட்டுமல்ல திரும்ப திரும்ப நெருப்பும் இங்கே சொல்லப்படுகிறது. நெருப்பானது இங்கே நரகத்தை குறித்து பேசவில்லை, இது சுத்தம் பண்ணும் வல்லமையை குறித்து சொல்கிறது. தேவனுடைய சுத்தம் பண்ணும் வல்லமையும் சக்தியும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ஒரு வாசனையை உண்டு பண்ணியது. 9 நாம் வாசித்தது போல அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இந்த பலியின் பொருள் என்னவென்றால் தேவன் இயேசு கிறிஸ்துவிலே எதை பார்க்கிறார் என்பதை காட்டுகிறது. அழுத்தத்தின் மூலமாக வாசனை வெளிப்பட்டது. ஆனால் பொதுவாக அழுத்தங்களின் மத்தியிலே நாம் இருக்கும்பொழுது நம்மிலிருந்து வாசனை வருகிறதில்லை. சிலர் அழுத்தத்திலே இருக்கும்பொழுது முறுமுறுக்கிறார்கள், தேவனையே குறைவாய் பேசுகிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, அழுத்தம் நம்மேலே வைக்கப்படும் பொழுது வாசம் நம்மிலிருந்து பறக்க வேண்டும். போஜன பலியிலே மீதம் இருந்தது ஆரோனுக்கும் அவனுடைய குமாரர்களுக்கும் சேர வேண்டும். பிதாவாகிய தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்ளும் கிருபையை விசுவாசிகள் பெற்றிருக்கிறார்கள். கிறிஸ்துவிலே நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? அவரை குறித்து உங்கள் மனம் மகிழ்கிறதா? யோவான் 6:53-58 நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், தனது மாம்சத்தை புசித்து தன் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் எழுப்புவேன் என்பதை குறித்து விபரமாக சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே சுகந்த வாசனை வெளிப்பட வேண்டுமென்றால் கிறிஸ்து இயேசுவிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும். இப்படி கூறுவதனாலே மாம்சம் தின்ன சொல்கிறோம் என்பதல்ல, விசுவாசத்தினாலே நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையும் சுகந்த வாசனை நிறைந்ததாய் இருக்கும். இப்பொழுது லேவியராமும் 2:11 பாருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மாவு உள்ளதொன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். புளித்த மாவானது எப்பொழுதுமே தீமையை குறிக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்துவிலே எந்த தீமையும் இல்லை, எந்த பாவமும் இல்லை. அடுத்ததாக தேனும் இங்கே சேர்க்கப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயற்கையான இனிப்பை குறிக்கிறது. இன்றைக்கும் அநேக விசுவாசிகள் பேச்சிலே இனிப்பாக பேசுகிறார்கள், ஆனால் முதுகுக்கு பின்னாலே கேடான காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்படி முதுகுக்கு பின்னால் குறை பேசுவது துப்பாக்கியால் சுடுவதை விட ஆபத்தானது. இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இனிப்பை கொண்டவர்களாய்த்தான் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே எந்த மாய்மாலமான வார்த்தைகளும் கிடையாது. அவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக இனிப்பான வார்த்தைகளை ஒருபொழுதும் அவர் பேசவும் இல்லை. புளிப்பான பாவமும் அவருடைய வாழ்க்கையிலே இல்லை. சரி, லேவியராமும் 2:12, முதற் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம், ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது. இந்த காணிக்கை சுகந்த வாசனையான காணிக்கை, எனவே இது தகனிக்கப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13 பாருங்கள், நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. உப்பிற்கு பாதுகாக்கும் சக்தி உண்டு. இது புளிப்பிற்கு எதிர்மறையானது. புளிப்பானது கெட்டுப்போக செய்கிறது, உப்பு பாதுகாக்கிறது. இங்கே உடன்படிக்கையின் உப்பு என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் அரபு மக்கள் உடன்படிக்கை செய்யும் பொழுது இவ்வாறு உப்பை உட்கொள்கிறார்கள். தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிறவர்கள் தேவனுக்கு உண்மையாயிருப்போம் என்று இந்த உப்பினாலே வாக்கு கொடுக்கிறார்கள். கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருந்தார். வெளிப்படுத்தின சேஷம் 19:11 இயேசு கிறிஸ்து உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்தவ விசுவாசிகள் ஒவ்வொருவரும் பூமிக்கு உப்பாயிருக்க வேண்டும். நம்மை ஜீவ பலியாக நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். லேவியராமும் 2:14-16 பாருங்கள், முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கத்தை போடுவாயாக. இது ஒரு போஜன பலி. பின்பு ஆசாரியன் உதிர்ந்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபகக்குரியான பங்கை அதன் தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கிடும் தகன பலி. அருமையானவர்களே, லேவியராமும் 9:13-14 முதற்கனிகளின் பண்டிகை குறித்து வாசிக்கிறோம். இது போஜன பலியாகவும் இருக்கிறது, தேவனுக்கென்று கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாயும் இருக்கிறது. போஜன பலிக்கான பிரமாணங்களை குறித்து லேவியராமும் 6:14-23 நாம் பார்க்கலாம். காலையிலும் மாலையிலும் தகன பலியோடு கூட சேர்த்து ஒரு போஜன பலியும் படைக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். யாத்ராமும் 29:39-40 இதை குறித்த குறிப்பு நமக்கு இருக்கிறது. போஜன பலியானது கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பை நமக்கு காட்டுகிறது. கிறிஸ்துவில் விசுவாசமாயிருக்கிறவர்களின் அர்ப்பணிப்பையும் இது வெளிப்படுத்துகிறது. மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் முழு மனித தன்மையையும் இது நமக்கு காட்டுகிறது. இப்பொழுது நாம் லேவியராமும் 3:13 செல்கிறோம். சில முகவுரையான காரியங்களை கவனிப்போம். இங்கே மாட்டு மந்தையிலிருந்து ஆட்டு மந்தையிலிருந்து கொடுக்கப்பட வேண்டிய பலியை குறித்து பார்க்கிறோம். இது சமாதான பலி என்று அழைக்கப்படுகிறது. இது தேவனோடு விசுவாசிகள் இயேசு கிறிஸ்து மூலமாக கொள்ளும் உறவை குறித்து பேசுகிறது, ஐக்கியத்தை குறித்து பேசுகிறது. நானோ நீங்களோ தேவனண்டை சேர ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. அற்புதமான இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரே ஒரு பலியினாலே சொல்லி முடிக்க முடியாது. அவருடைய மகிமை அத்தனை வேறுபாடுகள் நிறைந்ததாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உலக ஊழிய காலங்களை அறிந்து கொள்ள 4 சுவிசேஷங்கள் நமக்கு தேவையானதாய் இருக்கிறது. அவரை குறித்தும் அவருடைய செயல்களை குறித்தும் அறிந்து கொள்வதற்கு லேவியராமத்திலே 5 பலிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகன பலிக்கும் சமாதான பலிக்கும் அநேக ஒற்றுமைகள் காணப்படுகிறது. என்றாலும் அங்கே குறிப்பிடத்தக்க வேற்றுமைகளையும் நாம் பார்க்க முடியும். எனவே சமாதான பலியும் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்துகிற இரத்தத்தினாலே நமக்கும் தேவனுக்கும் இடையிலே உண்டு பண்ணின சமாதானத்தை குறித்து இந்த சமாதான பலி கூறவில்லை. சமாதான பலியும் பாவத்தை குறித்து பேசுகிறதாயிருக்கிறது. கொலோசேயர் 1:20-22 பாருங்கள், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். கவனித்தீர்களா? இது சமாதான பலி அல்ல. சமாதான பலியானது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்பொழுது சொல்கிற சமாதானத்துக்கு ஒத்ததாய் இருக்கிறது. இந்த சமாதானமானது இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானவராலே விசுவாசிகளை கர்த்தருக்குள் ஐக்கியம் கொள்ள செய்கிறதாய் இருக்கிறது. வாசித்து பாருங்கள், எபேசியர் 2:13-22 வரை. எனவே இந்த சமாதான பலியிலே இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே உண்டு பண்ணின சமாதானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவே எல்லா விசுவாசிகளும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்ளும் இடமாகவும் பிதாவாகிய தேவனும் ஐக்கியம் கொள்ளும் இடமாயும் இருக்கிறார். தனி மனிதர்களையும் குடும்பங்களையும் சமயங்களையும் ஜாதி வேறுபாடுகளையும் தேச வேறுபாடுகளையும் பிரிக்கும் சுவரை தகர்த்து எரிகிறவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவின் காரியங்களை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வதனாலே அவர்களும் ஒருவருக்கொருவர் ஐக்கியம் கொள்ளவும் பிதாவாகிய தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாய் வாழவும் முடியும். இதைத்தான் அப்போஸ்தலனாய் யோவான் சொல்லும்பொழுது 1 யோவான் 3:3 இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். கவுனியங்கள் வாசிக்கிறேன். 1 யோவான் 1:3, நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. சமாதான பலி நம்மை ஒன்று கூடி வரச் செய்கிறது. இயேசு கிறிஸ்துவை மையமாய் கொண்டவர்களாக நாம் கூடி வரும்பொழுதே அங்கே ஐக்கியம் சமாதானம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஐக்கியமே நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. அங்கே நாம் எல்லாரும் ஒன்றாக்கப்படுகிறோம். சரி, லேவியராமும் 3:1 பாருங்கள். ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். கிறிஸ்துவும் அவருடைய மீட்பின் பணியும் சமாதானத்தை கொடுப்பதற்கு போதுமானதாயிருக்கிறது. சமாதான பலி முக்கியத்துவப்படுத்தப்படுவது ஐக்கியத்தை தான். எனவே நற்செய்தியானது தேவன் நம்மோடு ஒப்புரவாகிவிட்டார் என்ற செய்தியை சொல்கிறது. ஆனால் கேள்வி என்னவென்றால், நீங்கள் ஒப்புரவாக விரும்புகிறீர்களா என்பதுதான். ஏசு கிறிஸ்து செய்த காரியம் தேவனை திருப்திப்படுத்திவிட்டது. தேவன் நம் பக்கமாய் திரும்பிவிட்டார். ஆனால் நாம் அவர் பக்கமாய் திரும்ப வேண்டியது நமது பொறுப்பு. கிறிஸ்து உங்களுக்காக செய்த காரியத்தை குறித்து நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா? தேவனோடு ஒப்புரவாகும்படி ஐக்கியம் கொள்ளும்படி நீங்கள் அவரண்டை வருவீர்களா? சமாதான பலியானது தகன பலியை பார்க்கிலும் பல வகைகளிலே வேறுபட்டதாயிருக்கிறது. ஆண் மிருகத்தை தான் கொண்டு வர வேண்டும், காளையையோ பசுவையோ கொண்டு வரலாம். தேவன் கிறிஸ்துவிலே கண்டுகொள்கிற காரியத்தை எல்லாம் காணிக்கை கொண்டு வருகிறவன் கிறிஸ்துவிலே கண்டுகொள்கிறதில்லை. தகன பலியை பொறுத்தமட்டிலேயும் தேவன் கிறிஸ்துவிலே எதை பார்க்கிறார் என்பது முக்கியமானது. சமாதான பலியிலே காணிக்கை கொண்டு வருகிறவன் கிறிஸ்துவிலே சில காரியங்களை கண்டுகொள்கிறான். இங்கே பெண் மிருகமும் சமாதான பலிக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஏனென்றால் கிறிஸ்துவை கண்டுகொள்ள வருகிற மனிதர்களின் தகுதி கருத்திலே கொள்ளப்படுகிறது. லேவியராமும் 3:2 பாருங்கள். அவன் தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். இந்த இடம் வரை இது தகன பலியை போலவே செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3:1 வித்தியாசமானதாய் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் சொல்லப்படுகிறது. தகன பலியிலே பலி முழுவதையும் பலிபீடத்திலே வைக்க வேண்டும். ஆனால் சமாதான பலியிலே ஒரு பகுதிதான் பலிபீடத்திலே வைக்கப்பட வேண்டும். எவற்றை மட்டும் பலிபீடத்திலே வைக்க வேண்டும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. கொழுப்புள்ள பகுதியும் உள்ளான பகுதிகளுமே தகன பலிபீடத்திலே வைக்கப்பட வேண்டும். இது எதை காட்டுகிறது என்றால், தேவன் மட்டுமே அறிந்திருக்கிற கிறிஸ்துவின் உள்ளான வெளியேற பெற்ற செல்வங்களையும் குணநலன்களையும் விலை மதிக்க முடியாத அவருடைய குணநலனையும் கூறுகிறதாயிருக்கிறது. பொதுமக்களால் தூற்றப்படும் பெரிய மனிதர்களின் உண்மையான தகுதியை அவர்களை நேசிக்கிறவர்கள் மட்டுமே அறிவார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அநேக பழி கூறப்பட்டது. ஆனால் உண்மையான இயேசு கிறிஸ்து யார் என்பதை பிதாவாகிய தேவன் அறிந்திருந்தார். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:10 கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தனது வாஞ்சையை வெளிப்படுத்தியிருக்கிறார். லேவியராமும் 3:5 பாருங்கள். அதை ஆரோனின் குமாரர் பலிபீடத்து அக்னியிலுள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகன பலியின் மீதில் போட்டு தகனிக்க கடவர்கள். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. பலிபீடத்தில் வைக்கப்பட வேண்டிய பகுதி பரிபூரணமாக தகனிக்கப்பட வேண்டும். இது மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டதையும் பாடுபட்டதையும் பரிபூர்ணமாய் அர்ப்பணித்ததையும் குறித்து பேசுகிறது. மட்டுமல்ல, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இப்பொழுதும் முக்கியத்துவம் கிறிஸ்துவுக்கே கொடுக்கப்படுகிறதே ஒழிய அவர் செய்த காரியத்திற்கு அல்ல. அவருடைய பரிபூர்ணமான வாழ்க்கையே கருத்தில் கொள்ளப்படுகிறது. பாவத்திற்காக அவர் மரித்தது இங்கே கூறப்படவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே அவர் பட்ட பாடுகள் உலகத்தின் பாவத்திற்காக அல்ல, சிலுவையிலே முதல் 3 மணி நேரங்கள் அவர் பட்ட பாடுகளும் கூட மனிதனுடைய கரத்திலேயே இருந்தது. சிலுவையின் இறுதி 3 மணி நேரங்களிலே அவர் பட்ட பாடுகள்தான் சிலுவையை அவருக்கு பலிபீடமாக்கி தன்னை பிதாவாகிய தேவனுக்கு அவர் பலியாக ஒப்புக் கொடுத்ததை விளக்குகிறது. அந்த 3 மணி நேரங்கள் இருள் இயேசுவின் பாடுகளை மூடியது. ஏசாயா 53:10 நாம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கவனித்தீர்களா? சமாதான பலியானது தகன பலியோடு கூட சேர்த்து வைக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் உள்ளான விலைமதிப்பற்ற காரியங்களையும் மகிமையையும் காண்பிக்கத்தக்கதாக இவை இணைந்து சேர்த்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சி கேட்ட என கருமையான சகோதரனே, சகோதரியே, தகன பலி இயேசு நமக்காகப்பட்ட பாடுகளை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. சமாதான பலியானது கிறிஸ்துவிலே நாம் கொள்ளக்கூடிய ஐக்கியத்தை, தேவனோடும் மற்ற விசுவாசிகளோடும் நாம் கொள்ளும் ஐக்கியத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நாம் இருக்கிற இடங்களிலே நாம் சக விசுவாசிகளோடு சரியான ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே எங்கெங்கெல்லாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோமோ அந்த ஐக்கியத்தின் மத்தியிலே கிறிஸ்து இருக்கிறாரா? கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்கும்பொழுது மட்டுமே மற்ற விசுவாசிகளோடு நாம் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க முடியும். அப்படி இல்லாமல் வேறு காரியங்கள் அந்த ஐக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் என்றால் அங்கே சமாதானம் இருக்காது. இதை குறித்து நாம் ஆழமாய் சிந்தித்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். எத்தனையோ ஐக்கியங்களிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து அந்த ஐக்கியங்களின் மத்தியிலே இருக்கிறாரா என்பதை எண்ணி பாருங்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க நாம் முன்வருவோமா?
அன்னை
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியா 8:10 வசனத்தின் பின்பாகம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியா 8:10 வசனத்தின் பின்பாகம்.